புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியின் பகுதி 69 இன்று புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டர் கோவில் தாலுகா எழுத்தாளர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராக்கத்தம்பட்டி அறிவியல் பட்டதாரி ஆசிரியை திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் காட்டில் ஒரு மான் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் காட்டில் ஒரு மான், எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதியது. ஆகஸ்ட் மாதம் 2000 முதல் பதிப்பாக காலச்சுவடு பதிப்பகத்தாரால் இந்நூல் வெளியிடப்பட்டது. 168 பக்கங்களை உடையது. 17 சிறுகதைகளை கொண்ட சிறுகதை தொகுப்பாக இந்நூல் விளங்குகிறது. சிஎஸ் லக்ஷ்மி என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்தாளர் அம்பை அவர்கள் 1944 கோயம்புத்தூரில் பிறந்தவர். இவரது கணவர் பெயர் விஷ்ணு மாத்தூர் என்பதாகும். 1960 பிற்பகுதியில் எழுதத் தொடங்கினார். எழுத்தாளர் அம்பை அவர்கள் எம்ஏ வரலாறு முடித்தவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றறிந்தவர். 1988 மும்பையில் ஸ்பேரோ சவுண்ட் அண்ட் பிக்சர் அர்ச்சிவ்ஸ் ஃபார் ரிசர்ச் ஆன் விமன் என்ற அமைப்பை நிறுவி அதன் இயக்குநராக செயல்பட்டு பெண்ணிய ஆராய்ச்சி நிறுவனமாக அதை செயல்படுத்தி வருகிறார். தி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி, த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஃப்ரீ ப்ரெஸ் புல்லட்டின், தி ஹிந்து ஆகியவற்றில் கட்டுரைகள் விமர்சனங்கள் எழுதி வருகிறார். பெண் இசைக்கலைஞர்கள் நடன மணிகள் பற்றிய நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் பற்றிய ஆராய்ச்சி நூலை 1984 வெளியிட்டார். சிறுகதைகள், கட்டுரைகள், விமர்சனங்கள், நாவல் என இலக்கியத்தின் அனைத்து பகுதிகளையும் தடம் பதித்தவர். 1976 சிறகுகள் முறியும், 1988 வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, 2013 ஒரு கருப்பு சிலந்தியுடன் ஒரு இரவு, 2014 அந்தேரி மேம்பாலத்தில் ஒரு சந்திப்பு, 2019 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, 2019 சாரஸ் பறவை ஒன்றின் மரணம் ஆகியவை அவரது சிறுகதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. ஆங்கில மொழிபெயர்ப்பையும் இவர் படைத்துள்ளார். எ பர்பிள் சி இன் அ ஃபாரஸ்ட், எ டீர், ஃபிஷ் இன் எ ட்வெயிண்டிங் லேக், எ நைட் வித் எ பிளாக் ஸ்பைடர், எ மீட்டிங் ஆன் த அந்தேரி ஓவர் பிரிட்ஜ், ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் பீஸ் ஆகிய மொழிபெயர்ப்பு நூல்களை இவர் தமிழ் மொழிபெயர்த்து சிறப்பித்துள்ளார். 40 இலக்கிய வாழ்க்கையில் பெண்ணிய நிலைப்பாடு, பெண்களின் உறவு சிக்கல்கள், பெண்களின் பிரச்சனைகள் என பெண்களை பற்றிய எழுதாத பல பக்கங்களை சமூகத்திற்காக எழுதி தொண்டு செய்து கொண்டிருப்பவர் எழுத்தாளர் அம்பை அவர்கள். எழுத்தாளர் அம்பை அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார். 2005 விளக்கு அமைப்பின் புதுமை பித்தன் விருது, 2008 பெரண்டோ பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் வாழ்நாள் இலக்கிய விருது, 2011 தமிழக அரசின் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருது, 2011 சென்னை பல்கலைக்கழகத்தின் இலக்கியத்தில் உன்னதத்திற்கான விருது ஆகியவற்றை பெற்றார். 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றார். இத்தனை புகழுக்குரிய எழுத்தாளர் அம்பை அவர்களின் காட்டில் ஒருமான் என்ற சிறுகதை தொகுப்பைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம்.
இந்நூலில் பிளாஸ்டிக் டப்பாவில் பராசக்தி முதலியோர் என்ற சிறுகதையில் ஒரு அம்மா தனது குழந்தைகளை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்கிறாள், அந்த குழந்தைகளின் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துபவளாக அம்மா எவ்வாறு இருக்கிறாள், அப்பா இல்லாத அம்மா எவ்வாறு திறமையாக இருக்கிறாள், அவளது ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் ஒரு அதிசயமாகவே தெரியும் கூர்ந்து கவனித்தாள், அவளது பக்தி ஒரு சிறிய டப்பாவில் 4 கடவுள் சிலைகளை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் சென்று வந்து விடுவாள், அத்தகைய பக்தி நிறைந்தவள் அவள். அவள் வடகம் போடும் பாங்கும் வாழைப்பு பொரியலும் அவளது பாரதிதாசன் பாடல்களும் வீணை வாசிப்பும் எத்தகைய அற்புதம் என்பதை இந்த சிறுகதையை படித்தால் நமக்கு நன்கு விளங்கும். எவ்வளவு சந்தோஷமாக மகள்கள் வீட்டில் இருந்தாலும் அம்மா, அவளுக்கென்று ஒரு தனி வீடு இருந்தால்தான் அவள் சுதந்திரமாக இருப்பாள். ஏனென்றால் அம்மாவின் ஒரு நாள் மிக அதிகம், நம்மை போன்றதல்ல என்பதை புரிய வைப்பதாய் பிளாஸ்டிக் டப்பாவில் பராசக்தி முதலியோர் என்ற சிறுகதையில் மிக அழகாக ஒரு பெண்ணின் மனநிலையை அம்மாவாக காட்டியிருப்பார் எழுத்தாளர் அம்பை அவர்கள். வாகனம் என்ற சிறுகதையில் கடவுளர்கள் ஒவ்வொருவருக்கும் வாகனம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று தனக்கும் ஒரு வாகனமாக சைக்கிள் இருப்பதை கூறி நகைச்சுவையாக கூறியிருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. மேலும் முன்பொரு காலத்தில் தனது வீட்டில் வாங்கப்பட்ட பைக்கில் சித்தி உட்கார்ந்ததற்காக அது தோளால் செய்யப்பட்ட பைக் என்பதால் அதன் தோஷத்தை சரி செய்வதற்காக சித்தி சிறிது பசுங்கோமியத்தை குடித்து கொண்டாள் என்று கூறியிருப்பது நகைச்சுவையாகவும் மூட நம்பிக்கையை தெள்ள தெளிவாகவும் விளக்குகிறார் எழுத்தாளர் அவர்கள். ஒட்டகச்சவாரி என்ற சிறுகதையில் ஒட்டகங்களின் வாழ்க்கை முறைகளையும் அதனுடைய துன்பவியல் நிகழ்வுகளையும் அரவாணிகளின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கூறியிருப்பது சாலச்சிறந்ததாக உள்ளது. திக்கு என்ற சிறுகதையில் இந்து முஸ்லிம் கிறிஸ்து ஒற்றுமை பற்றியும் சமயங்களின் உண்மையான நிலையை பற்றியும் கூறி சிறப்பாக எடுத்துரைக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். கடற்கரையில் ஒரு காபி பிள்ளையார் என்ற சிறுகதையில் பிள்ளையாரை நீரில் கரைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினையும் மற்றவர்களுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கிறது என்பதையும் சமயத்தின் நிலைகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினையும் கூறி இன்றைய சமூக நிலையை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். பயணம் என்று மூன்று சிறுகதைகள் உள்ளது. ஒவ்வொரு சிறுகதையிலும் ஒரு பெண் பயணம் செய்யும் பொழுது ஏற்படும் நிகழ்வுகளை எடுத்துரைப்பதாக உள்ளது. அவை முற்போக்கு சிந்தனைகள் உள்ளவையாகவும் ஆண்களுக்கு பெண் சரி சமம் என்பதை எடுத்து கூறுவதாகவும் உள்ளதாக அவற்றை விளக்கியிருக்கிறார். அடவி என்ற சிறுகதையில் செந்திரு என்ற கதாநாயகியை கொண்டு ஒரு சிறந்த கதையை படைத்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். கணவன் பிள்ளைகளை விடுத்து காட்டில் பயணம் செய்வதாக செந்திருவை காட்டியிருக்கிறார். காட்டில் ஒரு பெண் தனியாக வாழச் செல்கிறாள். இன்றைய சீதையாக வாழ அவள் செல்கிறாள் என்பதாக அந்த கதை காணப்படுகிறது. இதிகாசங்களில் கூட கணவன்மார்களுடன் தான் பெண்கள் சென்றார்கள். ஆனால் இந்த செந்திரு தனியாகவே காட்டில் செல்கிறாள். இச்சிறுகதையில் சீதை இராமாயணம் எழுதுவதாக ஒரு புரட்சி கருத்துடன் இந்த சிறுகதை செல்கிறது. சீதை தான் எழுதும் இராமாயணத்தில் தானே ஒரு கதாநாயகியாக செயல்படுகிறாள். தான் எழுதுவதுதான் கதை, தான் தனக்காக எழுதுகிறாள். மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவள் சீதை, மற்றவர்களுக்காகவே கஷ்டப்பட்டவள் சீதை, மற்றவர்கள் காவியங்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டவள் சீதை என்பதை இச்சிறுகதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. மேலும் சிறுகதையில் தான் எழுதும் இராமாயணத்தில் தனக்கேற்ப அவள் எழுதும் நடை மிக சிறப்பாகவும் அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்களை உடையதாகவும் இருப்பது எழுத்தாளரின் முற்போக்கு சிந்தனையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. யமுனை நதிக்கரையிலே ஒரு கர்ப்பிணியை தனியாக நிற்க விட்டவர்களை விட காம்போதி வாசித்த ராவணன் எவ்வளவோ பெரிய மேல் என்று ராவணனை இறுதியாக சந்திப்பதாகவும் அவனிடமிருந்து அந்த வீணையை அவள் கீழே வைக்க சொல்லி தானே எடுத்துக்கொள்வதாகவும் ஏனெனில் அது தனது வாழ்க்கை என்றும் அவள் கூறி முடிப்பது. இச்சிறுகதையில் ராவணனை கதாநாயகனாக அவனுடைய உள்ள குமுறல்களையும் அவனது இயல்பான சில அழகான எண்ணங்களையும் கூறியிருப்பது மிக சிறப்பாக இச்சிறுகதையை எடுத்து காட்டியுள்ளது. நூலில் உள்ள சிறுகதைகள் அனைத்திலும் பெண்ணிய கோட்பாடுகள் நிறைந்ததாகவும் முற்போக்கு சிந்தனைகளை உடையதாகவும் பெண்களின் நிலையையும் பெண்களின் முன்னேற்ற வேண்டிய பல்வேறு செயல்பாடுகளையும் பெண்கள் இயல்பாக அனுபவிக்கக்கூடிய பல்வேறு இடர்களையும் கூறுவதாக உள்ளது. எடுத்துக்காட்டாக பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது அந்த பெண், நான் கூட டிரைவர் அண்ணாச்சிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் போக போகிறேன், நீங்கள் பேசினாதான் பஸ் போகுமா என்ன என்பது போல கேட்பது, மற்றும் விஷ்ணு படுத்திருக்கும் ஆதிசேஷனிடம் எனக்கும் ஒரு பாம்பு படுக்கை வேண்டும் என்று லக்ஷ்மி கேட்பதாகவும் அந்த பாம்பு படுக்கையில் தாராளமாக லட்சுமி படுத்து கிடந்தாள் என்பதையும் கூறுவதாகவும், மேரிமாவுடன் பேசியபடி பாலைவனத்தையும் சுற்றி வர ஆசை, மேரிமாதா கையிலிருந்து குழந்தையை வாங்கி என் இடுப்பில் வைத்து கொண்டு பெத்லகேம் மற்றும் சுற்றுப்புற பிரதேசங்களை பார்த்து வர ஆசை என லட்சுமி ஆதிசேஷனிடம் கூறுவதாகவும் அமைந்துள்ளது. மிக சிறப்பு. மேலும் ஒரு கிறிஸ்தவ ஆண்மகன், என்ன ஜோசப் நனைஞ்சிட்டியே, என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது, அவன் பிள்ளையாரை கடலில் அமிழ்த்திவிட்டு அதுவும் யாரோட சாமிதானே என்று இரக்கப்பட கூறுவது சமயத்தையும் தாண்டிய ஒரு நல்லிணக்கத்தை எடுத்து கூறுவதாக உள்ளது.
இந்நூலின் தலைப்பாக உள்ள காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை மிகச்சிறந்த படைப்பாக வெளிவந்துள்ளது. காட்டில் ஒரு மான். ஒரு சிறு குழந்தை தனது தங்க மத்தையை பற்றி கூறுவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. தங்க மத்தை மிக அழகானவள், அழகு கருப்பு அவள். அவள் தலைமுடி வெள்ளி கம்பி போன்று அழகாக இருக்கும், பார்க்க மிக அழகாக இருப்பாள். அழகான உள்ளம் படைத்தவள் அவள், மிக அன்பானவள். தங்க மத்தையின் கதை கேட்ட இரவுகள் என்றும் மறைக்க முடியாதவை. மற்றவர்களை போன்று வெறும் மான் முயல் கதைகளை கூறுபவள் அல்ல தங்கமத்தை. அவள் கூறும் கதைகள் எல்லாம் இதிகாசங்கள், புராணங்களின் வேற்று எண்ணங்களை கொண்ட கதைகளாக இருக்கும். இதிகாசங்களில் வரும் தாடகையும் சூர்ப்பனகையும் வேறு விதமாக அவள் கூறுவாள். அவர்களை கதாநாயகிகளாக்கி அவர்களது இயக்கங்களையும் குமுறல்களையும் கூறுவதாக சொல்வாள். இட்டுக்கட்டி பல கதைகளை கூறுவாள். அந்த கதைகள் அனைத்திலும் பல சோகங்களும், பல உண்மைகளும், பல இயக்கங்களும் நிறைந்ததாக இருக்கும். தாத்தா வீட்டில் இரவு நேரங்களில் தங்கமத்தையின் கதைகளை கேட்ட நினைவுகள் மிக அதிகம். தங்கமத்தை அந்த வீட்டின் பார்க்கும் இடங்களிலெல்லாம் தெரிவாள். கிணற்றடியில் நிற்பது போல, ஏகாம்பர மாமாவிற்கு சோறு போடுவதை போல, இப்படி அந்த வீட்டின் ஒவ்வொரு அசைவிலும் தங்கமத்தை தெரிவாள். சலிப்பில்லாத வேலைக்காரி அவள். வீட்டில் அப்பொழுது காலால் வாசிக்கும் ஹார்மோனியம் ஒன்று இருந்தது. அதில் தங்கமத்தை மிக சிறப்பாக வாசிப்பாள். பாடல்களும் பல பாடுவாள்.
சிறுகதையினுடன் தலைப்பாக உள்ள காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை மிகவும் பிரசித்தி பெற்றது. எழுத்தாளர் அம்பி அவர்களின் அம்மா ஒரு கொலை செய்தாள் என்ற சிறுகதையை போன்றே மிக சிறப்பான சிறுகதை இது. இதில் ஒரு சிறு குழந்தை தனது அத்தையின் நினைவுகளை பகிர்வதாக அமைந்துள்ளது. தங்கமத்தை அவளிடம் கதை கேட்ட இரவுகள் மிக அதிகம். அவளை நினைக்கும் பொழுதே மனதில் சந்தோஷம் பொங்கும். தங்கமத்தை பல்வேறு கதைகளை கூறுவாள். அவற்றில் இதிகாசங்களில் வரும் தாடகை சூர்ப்பனகைகள் கூட நல்லவர்களாக தங்கமத்தையின் கதையில் தெரிவார்கள். இட்டுக்கட்டி பல கதைகளை கூறுவாள். அவளது கதைகள் அனைத்திலும் சோகங்களும் ஏக்கங்களும் நியாயங்களும் நிறைந்திருக்கும். அந்த வீட்டின் எல்லா இடங்களிலும் தங்கமத்தை வேலை பார்த்த இடங்களாக அமைந்திருந்தது. எல்லோரிடமும் அன்பாக பழகும் ஒரு ஜீவனாக தங்கமத்தை வளம் வந்தாள். தங்கமத்தையின் கணவருக்கு குழந்தை இல்லை. பிறகு தங்கமத்தையே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து அவளுக்கு 7 குழந்தைகள் இருந்தன. அனைத்து குழந்தைகளையும் தங்கமத்தை பார்த்து கவனித்து கொண்டாள். தங்கமத்தையை பற்றி வள்ளிதான் ஒரு நாள் சொன்னாள், தங்கமத்தை இன்னும் பெரியவளே ஆகவில்லையாம் என்று கூறினாள். அதாவது பூப்படையவில்லை என்று கூறினாள். குழந்தைகளாகிய நாங்கள் எல்லாம் அப்படியென்றால் என்ன என்று விழித்த பொழுது, அன்றொரு நாள் வெட்டிய பெரிய மரம் ஒன்றை காண்பித்து அதன் உள்ளே மையப்பகுதியில் துளையாக நீளமாக இருப்பதை பார்த்து, உள்ளே ஒன்றுமில்லை, இதுதான் பொக்கை என்று கூறி, இதை போன்றவள்தான் தங்கமத்தை, அவள் பூப்படையவில்லை என்ற உண்மையை கூறினாள். தங்கமத்தை பார்க்க எல்லோரையும் போல்தான் இருக்கிறாள். சிவப்பு சட்டை அணிந்து, பச்சை சேலை அணிந்து, பார்க்க அழகாக மிக ரம்யமாக தெரிவாள் தங்கமத்தை. அவளை இப்படி சொல்கிறாளே என்ற எங்களுக்கு வருத்தம். தங்கச்சி பாப்பா பிறப்பதற்கு முன் அம்மா இங்கு வந்திருந்தாள். அப்பொழுது தங்கமத்தை தான் அம்மாவின் வயிற்றை தடவி அம்மாவிற்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். அம்மாவிற்கு ஒரே அழுகை, எல்லோரிடமும் இப்படி அன்பாக இருக்கும் உனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று தங்கமத்தையை பார்த்து கூறினாள். தங்கமத்தையோ, எனக்கென்ன, எல்லோரையும் போல்தான் நான் இருக்கிறேன், எனக்கும் வலிக்கிறது, எனக்கும் புண் வந்தால் சீல்படுகிறது என்று இயல்பாக தான் இருப்பதை தங்கமத்தை உரத்து கூறினாள். இந்த ஊருக்கு வரும் வைத்தியர்கள் எல்லாம் முதல் வைத்தியம் தங்கமத்தையின் மேல்தான். தங்கமத்தை அனைத்து வைத்திய மருந்துகளையும் உட்கொள்வாள். சில நேரம் வெகு நேரம் தூங்குவது போன்ற நிலையில் அந்த மருந்துகள் இருக்கும். ஒரு முறை அவளை பயமுறுத்துவதற்காக தலையில் துணியை போட்டுக்கொண்டு பேய் போன்று அவள் முன்னே இருட்டில் நின்றதை ஒரு மனிதன் நிற்பதை பார்த்து அலறி அடித்து கல்லில் விழுந்து தலையை உடைத்து கொண்டாள் அத்தை. இப்படி ஏகப்பட்ட வைத்திய முறைகளை தங்கமத்தை அனுபவித்திருக்கிறாள். தங்கமத்தையின் கணவர் ஏகாம்பரமாமா தங்கமத்தையை தங்கம்மா என்றுதான் கூப்பிடுவார். ஒரு தடவை ஏனும் டி போட்டு கூப்பிட மாட்டார். அவ்வளவு பாசம் தங்கம்மா மேல். அந்த மழைக்கால இரவு நேரத்தில் ஜமக்காலத்தை விரித்து கொண்டு குழந்தைகள் அனைவரும் தங்கமத்தையிடம் கதை கேட்டோம். தங்கமத்தை சமையலறையை அலம்பிவிடும் ஓசை கேட்டது. சொம்பின் நங்கென்ற சத்தம் கேட்டது. தென்னம் துடைப்பம் வைக்கப்படும் சத்தம் கேட்டது. இதோ அத்தை வந்துவிட்டாள். அத்தை கதை சொல்ல சொல்லி சோமுதான் ஆரம்பித்தான். அத்தையின் இரு கால்களிலும் இரண்டு குழந்தைகள் தலை வைத்து படுத்து கொண்டார்கள். மற்ற குழந்தைகள் தலையணையில் கை வைத்து அத்தையிடம் கதை கேட்கும் ஆர்வத்தில் அமர்ந்திருந்தார்கள். அத்தை கதை சொல்ல ஆரம்பித்தாள். காட்டில் ஒரு மான். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தன. நிறைய மரங்கள் இருந்தன. அருவிகள் ஓடைகள் இருந்தன. மிக அழகான காடு. மிருகங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அந்த காட்டில் கிடைக்கும். அந்த காட்டில் பல்வேறு அச்சங்கள் இருந்தாலும் மிருகங்கள் பயப்படவில்லை. ஏனென்றால் மிருகங்களுக்கு எல்லா இடமும் அந்த காட்டில் அத்துப்படி. அத்தகைய காட்டில் வேடர்கள் எவர் இருந்தாலும், ஏனெனில் அந்த காடு மிகவும் பழக்கமான காடு, அந்த மிருகங்கள் அனைத்திற்கும் மிகவும் பழக்கமான காடு. அந்த காட்டில் மிருகங்கள் எல்லாம் எப்படி சத்தம் போடும் என்று எல்லா விலங்குகளுக்கும் அத்துப்படி. ஒரு நாள் ஒரு மான் கூட்டம் அந்த காட்டில் தண்ணீர் குடிக்க வந்தது. அனைத்தும் தண்ணீர் குடித்துவிட்டு சந்தோஷமாக திரும்பின. ஒரு மான் மட்டும் வழி தவறிவிட்டது. வழி தவறி அது பார்த்தபொழுது அது வேறொரு காடாக இருந்தது. அந்த வேறொரு காடு அதற்கு புதிதாக தெரிந்தது. பயந்தது, மிரண்டது. புதிய காட்டை பார்க்க பார்க்க இருண்டு போய் மனம் வெறுத்து போனது. அங்கே அருவிகள் இருந்தன. சிறிய ஓடை இருந்தது. நல்ல காற்று இருந்தது. மரங்கள் இருந்தன. பழமரங்கள் இருந்தன என அனைத்து இருந்தாலும் அதற்கு பழைய காடு போன்ற அனுபவம் வரவில்லை. பார்த்து மிரண்டு போய் நின்றது. பயந்து போய் நின்றது. அந்த காட்டில் அருவி சோன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மான் அதையெல்லாம் பார்த்துட்டு அரண்டு போய் அங்கு இங்கும் ஓடிச்சு. பயந்து போய் நின்றுச்சு. அப்போ தூரத்தில் வேடன் ஒருவன் ஒரு மிருகத்தை அடித்து அதை நெருப்பில் வாட்டி சாப்பிட்றத பார்த்துச்சு. பார்த்துட்டு அதுக்கு இன்னும் பயம் வந்து ஓடி ஒளிஞ்சுக்குச்சு. இப்படி நிறைய நாள் அந்த மான் சுற்றி திரிஞ்சிச்சு. ஒரு நாள் திடீர்னு நல்ல நிலா வெளிச்சத்தில் அந்த காடு அதுக்கு புதுசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே அதுக்கு பிடிச்சி போன மாதிரி இருந்துச்சு. ஓடி போய் அருவியில் தண்ணி குடிச்சிச்சு. ஓடை ஆசையாக பார்த்துச்சு. எல்லா மரங்களையும் ஓடி ஓடி போய் பார்த்துச்சு. புல் மேய்ஞ்சிச்சு. இப்படி அந்த காடு அதுக்கு புதிய காடு மாதிரி இல்லாமல் அதுக்கு எல்லா இடமும் அதுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் ஆனதுனால அது எல்லாத்தோடையும் பழகிடுச்சு. இப்போ அதுக்கு விலங்குகள் எங்கெங்கே இருக்கும், என்னென்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சந்தோஷங்கள் அந்த காட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த மான் தெரிஞ்சுக்கிச்சு. புதுசாக கற்றுக்கிச்சு. கற்றுக்கிட்டு இப்போ அந்த மானுக்கு தனியாக இருக்கிறோமேங்கிற பயம் இல்லை. இப்போது அது அந்த காட்டில் நல்ல வாழ பழகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. காடெல்லாம் சுற்றி திரிஞ்சு பயமெல்லாம் போய் சாந்தமாக போயிடுச்சு அந்த மான் அப்படின்னு கதையை சொல்லி முடித்தால் தங்கம் அத்தை. குழந்தைகள் எல்லாரும் உறங்கி போயிட்டாங்க. கதையோட கதையாக ஒன்றி போய் காட்டுக்குள்ளே போய் குழந்தைகளோட மனசில் மான் இருந்து எல்லா குழந்தைகளும் அழகாக அமைதியாக சாந்தமாக மான் மாதிரியே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தூக்கத்தில் உறக்க கலக்கத்தில் அத்தையை ஒரு கண்ணை திறந்து பார்த்தேன். அத்தை இரண்டு கால்களுக்கு நடுவில் தலையை புதைத்து கொண்டு முட்டியின் மேல் தலையை சாய்த்து கொண்டு அத்தை உட்கார்ந்திருந்தாள். இப்படி ஒரு சிறுகதையை படைத்து சிறுகதைகளுக்கே பெருமை தரும் வகையில் அமைத்துள்ளார் எழுத்தாளர் அம்பை அவர்கள். பெண்களின் நிலை சமுதாயத்தில் எத்தகைய நிலையில் உள்ளது, ஒரு பெண் பூப்படையாவிட்டால் அவளது நிலை என்ன, குழந்தை இல்லாத பெண்களின் மனநிலை என்ன, சமூகத்தில் அவர்களது பார்வை எவ்வாறு இருக்கிறது, மற்றவர்கள் அவர்களை எவ்வாறு அணுகுகிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு கோணங்களில் ஒரு பெண்ணிய ஆராய்ச்சி சிறுகதையாக இச்சிறுகதை எழுத்தாளர் அம்பை அவர்களுடைய சிறுகதை மிகச்சிறந்த ஒரு சிறுகதையாக காணப்படுகிறது. அனைத்து எழுத்தாளர்களும் தொட முடியாத பல்வேறு பெண்களை பற்றிய பிரச்சனைகளையும் பெண்களை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களையும் இவர் தமது அனைத்து சிறுகதைகளிலும் வெளிப்படுத்தியிருப்பது, இவரது சாகித்ய அகாடமி போன்ற பல விருதுகள் பெற்றிருப்பது இவரது பெருமையை குறிக்கும். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை காற்றில் ஒரு மான் என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800779 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.